விவிலிய தேடல் திருப்பாடல் 132 பகுதி 2.
எனதருமை அன்புள்ளங்களே, திரைப்படங்களுக்காக அமெரிக்காவில் வழங்கப்படும் ஆஸ்கார் விருதுகளைப் பற்றி நம்மில் பலருக்கு தெரியும். ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் என்ற இளைஞரை பற்றி அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த இளைஞரை பற்றி தெரிந்து கொள்வது நம்முடைய எண்ணங்களை உயர்வடையச் செய்யும். ஆகஸ்ட் 12 இஞ்ஞாயிறன்று லண்டன் மாநகரில் 30வது கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் நிறைவுற்றன. இன்னும் 2 வாரங்களில் ஆகஸ்ட் 29 லண்டனில் மாற்றுத்திறனாளிகளின் ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆரம்பமாக உள்ளன. முழுமையான உடல் திறன் கொண்டவர்களுக்கு நடத்தப்படும் விளையாட்டுகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தப்படும் விளையாட்டுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருப்பவர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் என்ற இளைஞர். இவரை பற்றி இன்றைய விவிலிய தேடலில் நாம் பேசுவதற்கு காரணம் உள்ளது. அன்பு இதயங்களே, இன்று நாம் சிந்திக்கும் திருப்பாடல் 132 தாவீது இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையையும் இறைவன் தாவீதுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருப்பாடலை ஆகஸ்ட் 15 நாம் சிந்திக்க வந்திருப்பதை இறைவன் நமக்கு தந்துள்ள ஒரு வாய்ப்பாக, ஓர் அழைப்பாக நான் கருதுகின்றேன். அன்னை மரியாவின் விண்ணேற்பு, இந்திய தாயின் விடுதலை என்ற இருபெரும் நாட்களும் நமக்கு சொல்லித்தரும் பாடங்கள், உடன்படிக்கை, அர்ப்பணம் என்ற மேலான எண்ணங்கள். அன்பு இதயங்களே, வாழ்நாள் முழுவதும் ஒருவரை அர்ப்பணத்துடன் வாழ வைக்கும் ஒரு உறுதியான நிலைப்பாடே உடன்படிக்கை. இந்த கண்ணோட்டத்திலிருந்து ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் வாழ்வை நாம் திருப்பி பார்த்தால் அங்கு காணப்பட்ட அர்ப்பணம், உடன்படிக்கை இவற்றை உணர்ந்து கொள்ளலாம். கால்களின்றி மிக வேகமாக ஓடக்கூடிய மனிதர் என்ற பட்டத்தையும் உலக புகழையும் பெற்ற இந்த வீரர் 1986 தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். பிறப்பிலேயே கால்களில் சரியான வளர்ச்சி இல்லாததால் இக்குழந்தைக்கு 11 மாதங்கள் நிறைவடைந்த போது இரு கால்களையும் முழங்கால் முட்டுக்கு கீழ் வெட்டி எடுத்தனர். செயற்கை கால்களுடன் வாழ ஆரம்பித்தார் ஆஸ்கர். இவருக்கு 18 வயதான போது செயற்கை கால்களின் உதவியோடு இவர் ஓட்டப்பந்தயங்களில் கலந்து கொள்ள துவங்கினார். கடந்த 7 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகள் பந்தயங்களில் உலக அளவிலும் ஒலிம்பிக் விளையாட்டுகளிலும் பரிசுகளை குவித்துள்ளார். முழு உடல் திறன் கொண்டவர்களோடு தானும் ஓட வேண்டும் என்று இவர் ஒலிம்பிக் நிர்வாகத்தினருக்கு ஒரு விண்ணப்பம் செய்தார். இவரது விண்ணப்பம் மறுக்கப்பட்டது. எனவே இவர் உலக விளையாட்டுகளுக்கு உருவாக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் முறையிட்டார். வழக்கின் முடிவில் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் முழு உடல் திறன் கொண்ட மற்றவர்களோடு போட்டியிடலாம் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. இயற்கை கால்கள் கொண்டு ஓடுபவர்களுடன் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்ட இவர் போட்டியிடுவதற்கு பலரும் பலவிதங்களில் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் இந்த எதிர்ப்புகளால் ஆஸ்கர் பிஸ்டோரியஸின் மனம் தளரவில்லை. அவர் உலகிற்கு ஓர் உண்மையை எடுத்துச் சொல்ல முயன்றார். அந்த உண்மையைச் சொல்ல ஒலிம்பிக் விளையாட்டுகளை விட சிறந்ததோர் அரங்கம் தனக்கு கிடையாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவேதான் பல தடைகளையும் தாண்டி லண்டன் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் கலந்து கொண்டார். 400 மீட்டர் அரையிறுதிப் போட்டி வரை வென்றவர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியவில்லை. இருந்தாலும் அவரது முயற்சியைக் கண்டு அன்று ஒலிம்பிக் அரங்கமே எழுந்து நின்று இவரை கைத்தட்டி கௌரவித்தது. ஒலிம்பிக் வரலாற்றில் இவரது முயற்சி தனித்துவம் மிகுந்த ஒரு சாதனை என்று பேசப்படுகின்றது. அன்பு இதயங்களே, ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் ஏன் இவ்வளவு முயற்சிகள் எடுத்தார்? ஒலிம்பிக் விளையாட்டுகள் உலக அளவில் கோடான கோடி மக்களால் பார்க்கப்படும் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் முழு உடல் திறன் கொண்ட மற்ற வீரர்களோடு ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் பங்கேற்றதை எண்ணி பார்க்கும்போது இதை அவர் ஒரு கொள்கை பரப்பும் பணியாக செய்துள்ளார் என்றே எண்ணத் தோன்றுகிறது. நற்செய்தியை பறைசாற்றுகிறேன் என்று சொல்லாமல் இவர் அந்த பணியை செய்து வருகின்றார். இவர் பறைசாற்றும் நற்செய்தி என்ன என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும் இல்லையா? அதாவது, மாற்றுத்திறன் கொண்டவர்கள் முழு உடல் திறன் கொண்ட மற்றவர்களைப் போலவே வாழ முடியும், அவர்களைப் போலவே எதையும் சாதிக்க முடியும் என்ற கனவை வளர்ப்பதே ஆஸ்கர் பறைசாற்றும் நற்செய்தி. முக்கியமாக பிறவியிலேயே கால்களை இழந்துள்ள பல குழந்தைகளுக்கு ஆஸ்கரின் ஒலிம்பிக் ஓட்டம் புதியதோர் உத்வேகத்தை தந்திருக்கும், இதில் சந்தேகமே இல்லை. அண்மையில் வெளியான ஒரு புகைப்படம் இந்த எண்ணத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிக்கின்றது. செயற்கை கால்கள் பொருத்தப்பட்ட ஒரு குழந்தையுடன் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் சிரித்தபடியே நடந்து செல்வது அந்த புகைப்படத்தில் பதிவாகியிருந்தது. ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் என்ற கூற்றுக்கு இந்த புகைப்படம் சிறந்த ஓர் எடுத்துக்காட்டு. அன்பு இதயங்களே, நாம் இதுவரை பகிர்ந்து கொண்ட எண்ணங்கள் எல்லாமே ஆஸ்கர் பிஸ்டோரியஸின் வெளிப்புற வாழ்க்கை. ஊடகங்களில் வெளியான ஆஸ்கரின் சாதனை நாட்களையெல்லாம் சேர்த்து கணக்கிட்டால் எவ்வளவு நாட்கள் வரும்? 100 நாட்களுக்குள் அந்த சாதனை வரலாறு அடங்கிவிடும். ஆனால் ஆஸ்கருக்கு இப்போது வயது 26. இந்த 100 நாள் சாதனை வரலாற்றுக்கு பின்னணியில் 9400 நாட்கள் இரவும் பகலும் இவர் எத்தனை எத்தனை சவால்களை, தடைகளை, துயரங்களை கடந்து வந்திருக்க வேண்டும் எண்ணி பாருங்கள். அவர் மட்டுமல்ல அன்பர்களே, அவரது குடும்பம் முழுவதும் ஆஸ்கரின் இந்த பயணத்தில் சவால்களை சந்தித்திருப்பார்கள். இவர்கள் சந்தித்த சவால்கள், அடைந்த இன்னல்கள் ஆகியவற்றை சிந்திக்க திருப்பாடல் 132 நமக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும் என்று இத்திருப்பாடல் ஆரம்பமாகின்றது. அதே வரிகளை பயன்படுத்தி ஆண்டவரே, ஆஸ்கரையும் அவரை போல் வாழ்வில் அர்ப்பண சிந்தையோடு வாழும் 1000 மனிதர்களையும் அவர்கள் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும் என்று சொல்ல தோன்றுகின்றது. கால்களை இழந்தாலும் தன் கனவையோ வாழ்வின் லட்சியங்களையோ இழக்காமல் ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் மேற்கொண்டு வரும் தொடர் போராட்டத்திற்கு பெயர்தான் அர்ப்பணம். இவர் வாழ்க்கையோடு செய்து கொண்ட ஓர் உடன்படிக்கையே இவருக்குள்ளும் இவருடைய குடும்பத்திற்குள்ளும் இந்த அர்ப்பண உணர்வை உருவாக்கியுள்ளது. ஆஸ்கரை போன்று லட்சியங்களோடு வாழும் மனிதர்கள் 1000 பேரை நாம் அறிவோம் இல்லையா? இவர்கள் அனைவருமே தங்கள் கனவுகளை அடைய வாழ்வோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். எனதருமை அன்புள்ளங்களை, திருப்பாடல் 132 இரண்டாவது இறை சொற்றொடரிலும் 11வது இறை சொற்றொடரிலும் ஒரே விதமான எண்ணம் வெளியாகின்றது. தாவீது ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறினார் என்று 2 வரியிலும், ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் என்று 11வது வரியிலும் கூறப்பட்டுள்ளது. தாவீதும் ஆண்டவரும் ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கூறியதையே நாம் உடன்படிக்கை என்கின்றோம். அன்பு இதயங்களே, தாவீதுக்கும் இறைவனுக்கும் இடையே உருவான இந்த உடன்படிக்கையில் இறைவனுக்கு ஓர் இல்லத்தை எழுப்பாமல் நான் என் இல்லத்தில் உறங்க மாட்டேன் என்று தாவீது ஆணையிடுகின்றார். இந்த ஆணையை அவரால் நிறைவேற்ற முடியாமல் போகின்றது. எருசலேம் ஆலயத்தை எழுப்பும் பேரருள் தாவீதின் மகன் சாலமோனுக்கே கொடுக்கப்படுகின்றது. தாவீது உடன்படிக்கையில் தன் பங்கை சரிவர செய்யவில்லை என்பதற்காக இறைவன் தான் கொடுத்த வாக்குகளிலிருந்து சிறிதும் மாறவில்லை. இதுதான் உண்மையான உடன்படிக்கை. எனக்கு வந்து சேர வேண்டியவை வரவில்லை, எனவே நானும் ஒன்றும் செய்யப்போவதில்லை என்று வாழ்வது உடன்படிக்கை வாழ்வு அல்ல. அன்பு இதயங்களே, இறைவன் ஆணையிட்டுச் சொல்லும் அந்த அழகான உறுதிமொழிகளோடு இன்றைய நம் தேடலை நாம் நிறைவு செய்வோம். தான் வாழ விரும்பும் ஓரிடமாக இறைவன் சியோனை தேர்ந்தபின் அவர் இந்த வார்த்தைகளை கூறியிருக்கின்றார். இன்று விடுதலை நாளை கொண்டாடும் இந்தியாவுக்கு இந்த வார்த்தைகளை இறைவன் சொல்வதாக நாம் கற்பனை செய்வோம். இதே ஆசீரை இந்திய மக்களுக்கு, உலக மக்களுக்கு இறைவன் பொழிய வேண்டும் என்ற உருக்கமான மன்றாட்டோடு இந்த ஆசீர் வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுப்போம்.
இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம், இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். இங்கே என் ஆசியால் உணவுப் பொருள் தாராளமாக கிடைக்கச் செய்வேன், அதனை ஏழைகள் உண்டு நிறைவேறுமாறு செய்வேன். இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள். இன்றைய விபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.